நான் இப்போது என்னுடைய சத்சங்கத்தை என்னுடைய சைவ சித்தாந்த பேராசிரியர்களுடைய ஆசியுடனும் என்னுடைய தூலகுரு சுவாமி ராம் அவர்களுடைய ஆசியுடனும் சூட்சும குரு யோகி ராமையா அவர்களுடைய ஆசியுடனும் சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியுடனும் 11 சித்தர்மார்களுடைய ஆசியுடனும் தொடங்குகின்றேன். ஆதி காலத்திலே தில்லையில் திருமூலர் அழகுமலை ராமதேவர், அழகுமலை ராமதேவர் அனந்த சைன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர், கமலமுனி ஆரூர் சோதி அரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல், சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டு குடியில் வான்மியரோடு நற்றால் காசி நந்தி தேவர், நற்றால் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர், பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றம் அதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம், பதஞ்சலி ராமேஸ்வரம் சேதி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர், போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் இடைக்காடர் சமாதி சேர்ந்த நிறம்மை காக்கவே, சமாதி சேர்ந்த நேரம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பபாஜி பத்திரி சொரூப சமாதி அடைந்த நேருலகம் உயவே. ஓம் கிரியா பபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ. இன்றைய சத்சங்கத்தை எனக்கு இந்த கிழமையில் வந்த 2 கேள்விகளை அடிப்படையாக வைத்து இங்கு இன்று நடத்துவோம் என்று இருக்கின்றேன். முதலாவது கேள்வி, ஐயா அறிவுக்கும் குணத்திற்கும் தொடர்புண்டா? அப்படி தொடர்பு இருப்பின் அதை சிறிது விளங்கப்படுத்துவீர்களா என்பது முதலாவது கேள்வி. 2வது கேள்வி, இந்த வாய்ஸ் ஆஃப் பாபாஜி எங்களுடைய சத்குரு கிரியா பாபாஜியின் ஆல் எழுதப்பட்ட, எழுத்துக்கு கொணரப்பட்ட தெய்வீய குரல் புத்தகத்தை பற்றி சிறிய விளக்கம் தருமாறும் ஒரு ரூபாய் அன்பர் கேட்டிருந்தார். ஆகவே இந்த 2ஐயும் இன்று சிந்தனைக்கு கொண்டு வருவோம். முதலாவதாக, அறிவுக்கும் குணத்திற்கும் சம்பந்தம் உண்டா என்பதை சில உதாரணங்கள் மூலம் நாங்கள் பார்ப்போம். நிச்சயமாக சம்பந்தம் உண்டு. நாங்கள் எங்களுக்கு இந்த அறிவுகளை கருவிகள் மூலம், புறக்கருவிகள் மூலம் பெறுகின்றோம். அது அகக்கருவிக்கு சென்று அங்கு அது பரிசீலனை செய்யப்பட்டு, யாரால் பரிசீலனை செய்யப்படுகின்றது, மனம் அதை உள்வாங்கி அதை புத்திக்கு கொடுத்து அகங்காரம் மூலம் அதை அறிய வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தால் அந்த புத்திக்கு சித்த பதிவுகள் சித்தம் உதவி செய்து அந்த விடயத்தை பற்றிய மேலதிக செய்திகள் சித்தத்தில் இருந்தால் அவற்றை கொடுத்து உதவி செய்து புத்தி அதை சரிப்பிழை பார்த்து மனதிற்கு கொடுக்கின்றது, அதை மனம் எடுக்கின்றது. மனம் எடுக்கும் போது அது சித்தத்தில் பதிந்து விடுகின்றது. ஆகவே இது அறிவு தொழிற்படும் விதம். ஆனால் இது எங்கு இது குணத்துடன் சம்பந்தப்படுகின்றது என்பது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து. இந்த அறிவை நாங்கள் பெறும்போது எங்களுடைய குணத்தை பொறுத்ததுதான் அந்த அறிவை எவ்வளவு தூரம் நாங்கள் உள்வாங்குகின்றோம் என்பது, அதை மறந்துவிடக்கூடாது. அதை நாங்கள் சிறுவர்களாக இருக்கும்போது எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பார்த்திருக்கின்றோம். அந்த உதாரணங்களையும் சிலவற்றை எடுப்போம். இந்த அறிவை நாங்கள் எவ்வளவுதான் பெற்றாலும் இந்த அறிவு எங்களுடைய சித்தத்தில் பதிய வேண்டுமென்றால் எங்களுடைய குணம் சாத்வீக குணத்தில் இருக்கும்போது, முக்குணங்கள் இருக்கின்ற எல்லோருக்கும் தெரியும், ஒன்று சாத்வீகம், மற்றது ரஜோகுணம், மற்றது தமோகுணம். சாத்வீகத்தில் இருக்கும்போது எங்களுக்கு கிடைக்கும் அறிவு 100க்கு 100 எங்களுடைய சித்தத்தில் பதிகின்றது. அதற்குரிய காரணம் என்னென்றால், அந்த நிலையில் நாங்கள் உள்வாங்கும் தன்மை எங்களுடைய உடலில், எங்களுடைய உட்கருவிகளில் மிகவும் மிகவும் அதிகம். ஏனென்றால் சாத்வீக குணத்தில் உங்களுடைய மூச்சுக்காற்று உங்களோட மனம் எல்லாம் ஒடுங்கிய ஒரு நிலை. ஆகவே அந்த நிலையில் நீங்கள் கிரகிக்கும் எந்த அறிவாக இருந்தாலும் சரி, அது உங்களுடைய சித்தத்தில் பதியப்படுவதற்கு கூடிய சந்தர்ப்பம் உண்டு. ஆகவேதான் நாங்கள் அந்த காலத்தில் எங்களுடைய பெற்றோர்கள் எங்களுக்கு சொல்வார்கள், காலையில் எழுந்து படியுங்கள், சோதனை வந்தாலும் சொல்லுவார்கள், காலையில் படித்துவிட்டு செல்லுங்கள், இரவில் படிப்பது உங்களுக்கு நிறைய பயன் தராதென்று. அதற்கு பல காரணங்கள் சொல்வார்கள், ஆனால் இந்த ஆன்மீக காரணங்கள், சைவ சித்தாந்த காரணங்கள் அவர்கள் சொல்ல மாட்டார்கள். சைவ சித்தாந்த காரணம், ஆன்மீக காரணம், அதில் என்ன அடங்கியிருக்கென்றால், காலையில்தான் எந்த மனிதர்களுக்கும் சாத்விய குணம் அதிகமாக இருக்கும் நேரம். அதற்குரிய காரணம் பிரபஞ்ச சக்தி உலகத்தை நோக்கி அதிகமாக வந்து கொண்டிருக்கும் நேரம். ஆகவே காலை நேரம்தான் எங்களுடைய சாதனை பயிற்சிகளையும் நாங்கள் செய்கின்றோம், பிரம்ம முகூர்த்தம் என்று சொல்லுகின்றோம். அதிகாலை நேரம் மிகவும் சிறந்தது. ஆகவே அந்த அடிப்படையில் அதில் இருக்கும் பின் தத்துவம் என்னவென்றால், அந்த நேரத்தில் உங்களுடைய முக்குணங்களில் உங்களுக்கு நிச்சயமாக சாத்விய குணம்தான் வேலை செய்யும். அதுக்கு ஒரு மறுப்பு கருத்தும் இராது. ஆகவே அந்த சாத்விய குணம் இருக்கும்போது நீங்கள் எதை படித்தாலும், அது பாடசாலை படிப்பாக இருக்கலாம், ஆன்மீக படிப்பாக இருக்கலாம், ஆன்மீக சாதனையாக இருக்கலாம், எதை படித்தீங்கள் என்றாலும் உங்களுடைய அறிவுக்கு தக்கபடி நீங்கள் அதை கிரகிக்கும் தன்மை முழுமையாக இருக்கும். ஆகவேதான் இந்த சாத்விய குணத்தில் எந்த அறிவை பெறுவதும் மிகவும் சாலச் சிறந்தது. அதை நீங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, இப்போது உங்களுக்கு காலையில் ஒரு வகுப்பு, ஒரு ஆன்மீக சத்சங்கத்திற்கு செல்கின்றீர்கள், மாலையிலும் ஒரு சத்சங்கம் இருக்குது, ரெண்டில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும், ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு சென்றால் சரியென்றால், காலையில் நடக்கும் வகுப்புக்கு சென்றால் நீங்கள் அதை உள்வாங்கும் தன்மை கூடுதலாக உங்களுக்கு நன்மை பயக்கும். அதே நேரம் காலையில் நான் நன்றாக தூங்கிவிட்டு மாலை வகுப்பிற்கு ஆடம்பரமாக சென்று வருவோம் என்று செல்வீர்களாக இருந்தால், அந்த நேரத்தில் உங்களுக்கு ரஜோ தமோ குணங்களுடைய செயற்பாடுகள்தான் கூடுதலாக இருக்கும். ஆகவே அந்த நேரத்தில் நீங்கள் உள்வாங்கும் தன்மைக்கும் காலை நேரத்தில் நீங்கள் உள்வாங்கும் தன்மைக்கும் பெரிய விடயங்கள் இருக்கின்றது, வித்தியாசம். ஆகவே நீங்கள் அதில் இன்னும் கூட உங்களை சரி செய்து, உங்களுடைய சாதனை பாதையில் கூட அதை சரி செய்து நீங்கள் செல்ல வேண்டும். சிலர் சாதனையை பற்றி பேசும்போது கேட்பார்கள், நாங்கள் காலையில் கொஞ்சம் நித்திர கொள்ள வேண்டும், மாலையில் செய்தால் போதாதா சார் என்று. ஆனால் அவர்கள் சாதனை செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் எந்த நேரத்திலும் செய்யுங்கோ என்று சொல்லுவேன். ஏனென்றால் காலையில் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லிவிட்டால் அவ்வளவுதான், அவர்களுக்கு அந்த காலை பழக்கம் இல்லை என்றால், தமோ குணத்தில் இருப்பவர்களாக இருந்தால் அவர்கள் சாதனையே செய்ய மாட்டார்கள். ஏனென்றால் காலையில் எழும்ப அவர்களுக்கு சோம்பல். ஆகவேதான் சாதனைகளை காலையும் செய்யுங்கள், மாலையும் செய்யுங்கள், ஏதாவது ஒரு நேரத்தில் செய்யுங்கள் அந்த நாளிலென்று அவர்களை ஊக்கப்படுத்துவதற்காக சொல்லுவேனே தவிர, சாலச் சிறந்த நேரம் பிரம்மமூர்த்த நேரம். இதை நாங்கள் படிக்கும் போதும் பார்த்திருக்கின்றோம். இப்போது நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் செல்லும் போது கூட அதை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது ஒரு விதத்தில் சொல்லி அதை அவர்களுக்கு நீங்கள் நிரூபிக்க கூட முடியும். அவர்களுடைய சொந்த முயற்சியிலேயே நீங்கள் ஒரு சோதனைக்கு காலமே 5 நாள் படித்துவிட்டு போய் செய்யுங்கள், இன்னொரு நேரம் அதே சோதனை வரும்போது, அடுத்த சோதனை நீங்கள் சோதனை என்று சொல்வது டெஸ்ட், அடுத்த டெஸ்ட் வரும்போது நீங்கள் உங்களுக்கு விருப்பமான நேரத்தில் இரவு நேரமாக மதிய நேரமாக படித்துவிட்டு போய் செய்யுங்கள், நீங்களே அறிந்து கொள்ளுங்கள் எது உங்களுக்கு கூடுதலான பயனை தருகின்றது என்று அவர்களை நீங்கள் ஊக்கப்படுத்தி திணிக்காமல் அந்த விடயத்தை அவர்களே அனாலஜி பண்ண விட்டு, அவர்களையே அதை பரிசோதிக்க விட்டு, அவர்களை அந்த முடிவுக்கு கொண்டு வந்து விட்டால் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அவர்களுடைய படிப்பில். ஆகவே இந்த அன்பர் கேட்ட கேள்வி, ஆன்மீக அறிவு பெறுவது மாத்திரமல்ல, அந்த அறிவை சரியான நேரத்தில் பெற்றால்தான் அதில் முழு பயனும் உங்களுக்கு உண்டு என்று அவருக்கு அந்த விளக்கத்தை சொல்கின்றேன். இது சைவ சித்தாந்த அடிப்படை கருத்து ஆகவும் அமைகின்றது. அறிவு குண தத்துவத்துடன் சேர்ந்திருக்கின்றது. அதை பற்றி நாங்கள் விரிவாக தத்துவங்களை படிக்கும்போது நிச்சயமாக உங்களுக்கு பல உதாரணங்கள் மூலம் நீங்கள் அதை பார்க்க போகின்றீர்கள். இப்போது கூட பேராசிரியர் ஒரு உதாரணம் சொன்னார், அதுக்கு அருமையான உதாரணம். அவர் தன்னையும் சேர்த்துத்தான் சொன்னார். தன்னுடைய வகுப்பில் அதுதான் உண்மை, அது உங்கள் பலருக்கு தெரிந்திருக்கலாம். இருப்பினும் ஒரு அதை பார்ப்போம். உதாரணத்துக்காக, தன்னுடைய வகுப்பில் அவர் தன்னுடைய லெக்சரை கொடுத்து கொண்டிருக்கும் போது மக்களை தான் நேராக பார்த்து கொண்டு தான் பேசி கொண்டிருப்பேன். அந்த நேரத்தில் அந்த மக்கள் இருக்கும் நிலை இருக்கும் இருப்பை பார்க்கும்போது தனக்கு தெரியும் எத்தனை மக்கள் அதை உள்வாங்குகின்றார்கள், எத்தனை பேர் எப்படா இந்த லெக்சர் முடியும் என்று கொண்டிருக்கின்றார்கள், எத்தனை பேர் மயங்கிய நிலையில் வேறு எண்ணத்தையோ சிந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மூன்று நிலையையும், சாத்வீக நிலை, ரஜோ நிலை, தமோ நிலையை அவர்களுடைய இருக்கையை வைத்து கண்டுபிடிப்பேன் என்பார். முக்கியமாக ஆர்வமாக அந்த லெக்சரை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் அவர்கள் இருக்கும் நாற்காலியில் முன்பக்கத்தில் வந்து குந்தியிருப்பார்களாம், நிமிர்ந்த நிலையில் இருப்பார்களாம். அவர்களுடைய கண்கள் தன்னுடைய கண்களையே விட்டு விலகாது பார்த்து கொண்டிருக்குமாம். அதுதான் சாத்வீய குணத்தில் இருந்து அந்த லெக்சரை கேட்பவர்களுடைய நிலை என்று அவர் சொல்லுவார். அதே நேரம் ரஜோ குணத்தில் இருப்பவர்கள் அவர்களுடைய உடல்நிலையை பார்க்கும்போது அவர்கள் ஆக்டிவாகத்தான் இருக்கின்றார்கள் என்றாலும் ஆனால் அவர்களுடைய மனநிலை கொஞ்சம் ஓடுபட்டு திரிகிற நிலையில் இருப்பார்கள். அங்கே ஓட்டம், இங்கே ஓட்டம், அவர்களுடைய உடல் அசைவுகளை வைத்து தன்னால் அது கணிக்க முடியும் என்பார். தமோ நிலையில் இருப்பவர்களை கணிப்பது பிரச்சனையே இல்லை, அப்படியே இருந்து கொண்டு கேட்கும் போதே தூங்கி விழுவார்கள். அவர்களுடைய உடல் ஆகலும் சோம்பல் தனத்தில் இருப்பதை தான் பார்ப்பேன் என்று சொல்வார். அதை விட இன்னொரு நாசுக்கான விடயத்தையும் சொன்னார் அந்த லெக்சரில் மக்களுக்கு. தன்னுடைய நிலையையும் இனிமேல் நீங்கள் அவதானித்துக் கொள்ளுங்கள். தானும் கதிரையின் முன்பக்கத்தில் இருந்து நிமிர்ந்திருந்து உங்களை பார்த்து கொண்டு பேசி கொண்டு இருப்பேனா இருந்தால் நான் அந்த பேச்சுக்குள்ளேயே இருக்கின்றேன் என்பதுதான் அர்த்தம். அதே நேரம் பின்னால் சாஞ்சிருந்து கொண்டு என்னுடைய வாய் பேசி கொண்டிருக்கும் போது நான் சுகமாக அந்த இருக்கையில் இருந்தேனாக இருந்தால் நான் ஒரு சோம்பல் தன்மையில் இருக்கலாம் அல்லது ரஜோ குணத்தில் இருக்கலாம் என்பதை நீங்களும் அறிந்து கொள்ள முடியும். ஆகவே இது யாருக்கும் பொருந்தும். ஆசிரியராகவும் இருந்தாலும் பொருந்தும், மாணாக்கர்களாக இருந்தாலும் பொருந்தும். இதை நாங்கள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நாங்கள் பார்க்க வேண்டும். அதுதான் உண்மையான சைவ சித்தாந்த தத்துவம். அதை பற்றி நாங்கள் விரிவாக தத்துவத்தை பார்க்கும்போது இன்னும் கூடுதலாக அதை பற்றி பார்ப்போம் என்று அந்த அன்பருக்கு சொல்லி இப்போது இரண்டாவது கேள்விக்கு உங்களை அழைத்து செல்கின்றேன். இரண்டாவது கேள்வி, இந்த வாய்ஸ் ஆஃப் பாபாஜி ஐயா, நீங்கள் டீச்சை கொடுக்கும்போது அது என்னவோ எங்களுக்கு முதலில் விளங்கவில்லை. நாங்கள் டீச்சை எடுக்கும்போது நீங்கள் இலவசமாக இந்த வாய்ஸ் ஆஃப் பாபாஜி தெய்வீய குரல் புத்தகத்தை டீச்சை பெற்றவர்களுக்கு வழங்குகின்றீர்கள், ஏன் இந்த இவர் வழங்குகின்றார், இவருக்கு காசு கூடவா என்று கூடி நான் நினைத்தேன் மனதில். ஆனால் ஏதோ ஒரு ஆர்வமாக அந்த விலை மதிப்பில்லாத புத்தகத்தை, ஓ விலை கூடிய புத்தகத்தை, மதிப்பில்லாதது என்பது அதில் இருக்கிற சாரம், அந்த விலை கூடிய புத்தகத்தை இலவசமாக கொடுக்கின்றாரே, ஒருவருக்கல்ல தீச்சை ஒருவர்களுக்கெல்லோரும் ஏதோ ஒரு சேவை நிமித்தம் கொடுக்கின்றார் என்று ஊகித்தேன் தொடக்கத்தில். அதன்பின் அந்த புத்தகத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தீட்சையில் சொல்லியிருந்தீர்கள். ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஐந்து உடலுக்குரிய பயிற்சி முடிந்தவுடன் ஒரு பக்கத்தை எதேச்சையாக எடுத்து படிக்க வேண்டுமென்றும், அந்த பக்கத்தில் வருபவற்றிற்கும் அந்த நாளாந்த வாழ்க்கையில் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் சில விஷயங்களுக்கும் சம்பந்தம் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் இவ்வளவு காலமாக நீங்கள் அவ்வளவு விஷயத்தை சொல்லியும் இப்போது தான் நான் உணர்கின்றேன் உங்களுடைய சத்சங்கங்கள் சைவ சித்தாந்த கருத்துக்களை அதனுடன் இணைத்து பார்த்து கொண்டு போகும்போது எவ்வளவு அருமையான ஒரு பாபாஜியின் தெய்வீய குரல் புத்தகம். நீங்கள் அதை பைபிளுக்கு கூட ஒப்பிட்டு சொல்லி இருக்கின்றீர்கள். பைபிள் என்பது எல்லாருடைய வீட்டிலும் இருக்கும் ஒரு புஸ்தகம், கிறிஸ்தவ மதத்தவர்களுடைய வீட்டில். அதேபோல் கிரியா சாதகர்கள் எல்லாருடைய வீட்டிலும் இந்த புத்தகம் பைபிள் மாதிரி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நீங்கள் அதை இலவசமாக கொடுப்பதாகவும் சொல்லியிருந்தீர்கள். ஆனால் இப்போதுதான் அந்த புத்தகத்தை எடுத்து தூசு தட்ட வேண்டும் என்ற நிலைக்கு என்னுடைய மனநிலை வந்திருக்கின்றது. நான் பெற்ற இன்பம் இப்போது பெற இருக்கும் இன்பம் மற்றவர்களும் பெற வேண்டும் என்பதால் அதை பற்றிய சிறிய விளக்கம் கேட்கின்றேன் என்று சொன்னார். அவருக்காக இன்னும் சிறு விளக்கத்தையும் அந்த புத்தகத்தை பற்றி பார்த்து விடுவோம். அந்த புத்தக வாசிப்பில் பலருக்கு நான் சொன்ன முறை தெரியும். இருப்பினும் அந்த புத்தகத்தை நீங்கள் வாசிக்கும் போது முதலில் இருந்து வாசிக்க வேண்டும். நான் சொன்ன முறை அவர்களுடைய வாசிப்பு முறையில் முதற்தரன் நீங்கள் வாசிக்கும் போது அந்த புத்தகத்தில் உங்களுக்கு விளங்கியவற்றை மாத்திரம் ஹைலைட்டர் என்று சொல்லுவோம், மார்க்கர் வைத்து அதை நீங்கள் கீற வேண்டும். விளங்கியவற்றை மாத்திரம் அதை நீங்கள் ஒரு வருடம் எடுத்து வாசிக்கின்றீர்கள் என்று வைப்போம். புத்தகம் முதல் பக்கத்திலிருந்து 600 பக்கம் வரைக்கும் கிட்டத்தட்ட அது வாட்ச் முடிந்தவுடன் நீங்கள் புத்தகத்தை புரட்டி பார்க்கும்போது ஒவ்வொரு பக்கத்திலேயும் சில சில விடயங்களை நீங்கள் ஹைலைட் பண்ணி வைத்திருப்பீர்கள். ஏனென்றால் உங்களுடைய புத்திக்கு அந்த விஷயங்கள் ஏதோ தெரிந்தது மாதிரி இருந்திருக்கு உங்களுக்கு. சரி, இன்னொரு முறை அதை திருப்ப திருப்ப வாழ்க்கை முழுக்க வாசிக்க வேண்டும் என்பதால் தான் அதை தெய்வீய குரல் புத்தகத்தை எங்களுடைய கிரியா யோகத்தில் ஒரு பைபிள் என்று, யோகத்தின் பைபிள் என்று நான் சொன்னேன் ஒரு புனைப்பெயரால். அதை இரண்டாவது முறை வாசிக்கும் போது நீங்கள் அதே மாதிரி தான் வாசிக்க வேண்டும். ஆனால் என்ன கண்டிஷன் என்றால், நீங்கள் அந்த முறை நீங்கள் அது ஹைலைட் பண்ணும் போது வேறு ஒரு கலரால் ஹைலைட் பண்ணணும் அந்த வாசிப்பை. முதலே நீங்கள் வாசிக்கும் போது முதலே ஹைலைட் பண்ண விடயம் மீண்டும் நினைவில் இருந்தால் அதை நீங்கள் அதுக்கு மேலே பூச தேவையில்லை. ஆனால் ஏதாவது புது விடயங்கள் விளங்கி இருந்தால் இரண்டாவது வாசிப்பில் அதை இன்னொரு ஹைலைட்டரால் நீங்கள் மார்க் பண்ணி கொண்டு போக வேண்டும். அதையும் வாசித்து முடித்து விட்டீர்கள். மூன்றாம் தடவை வந்து வாசிக்கின்றீர்கள். இப்படியே ஒவ்வொரு முறையும் நீங்கள் அந்த புத்தகத்தை வாசிக்கும் போது அந்த நிறங்கள் பல வசனங்களை ஆக்கிரமித்து கொண்டு போகும். முதல் சிவப்பில் துவங்கினால் அது ஒரு புத்தகத்தின் 1/10 பங்கைத்தான் நிறைத்தது என்று வைத்துக் கொள்ளுவோம். அடுத்த முறை இரண்டாம் முறை வாசிக்கும் போது அது இன்னும் ஒரு 1/3 என்று சொல்லுவோம், 1/3 பங்கை நீங்கள் அதை மார்க் பண்ணக்கூடிய நிலைக்கு உங்களுடைய அறிவில் சில விடயங்கள் தென்படும். இப்படியே நீங்கள் பல முறை இந்த வாழ்க்கையில் வாசித்து கொண்டு போகும் போது ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிறத்தால் அந்த தெரிந்து மனத்திற்கு எனக்கு இது தெரிந்த விடயமாக தென்படுகின்றதே என்று தெரிபவற்றை நீங்கள் மார்க் பண்ணி கொண்டு போகும் போது அடையாளப்படுத்தி கொண்டு ஏதோ ஒரு வாசிப்பில், அது 50வது வாசிப்பாக இருக்கலாம் அல்லது அடுத்த புறப்பில்தான் மிச்சம் வாசிக்கிறதாக இருக்கலாம். இந்த புறப்பை வைத்து பேசுவோம். இங்கே இந்த புறப்பில் நீங்கள் எத்தனாவது தடவை வாச்சாலும் ஒரு நேரத்தில் எல்லா சொற்களும் அந்த புத்தகத்தில் ஏதாவது ஒரு கலரால் தீட்டப்பட்டிருக்கும். அதனுடைய கருத்து என்னவென்றால், அந்த வாசிப்பில் தான் உங்களுக்கு இந்த புத்தகம் முழுமையாக, இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கும் விடயம் என்னவென்று ஓரளவாவது உங்களுடைய சித்தத்தில் தெரிந்திருக்கின்றது. அதுதான் பாபாஜியின் தெய்வீய குரல். உதாரணத்துக்கு நான் சொல்லுவேன் என்றால், என்னுடைய சாதனை பயிற்சியை வைத்து 20 வருடமாக அந்த புத்தகத்தை வாசிக்கின்றேன். இன்னும் நான் சில சொற்கள் ஹைலைட் பண்ண வேண்டிய நிலையில்தான் என்னுடைய புத்தகம் இன்னும் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த புத்தகம் எங்கிருந்து வந்தது என்று பலமுறை நாங்கள் சிந்தித்திருக்கின்றோம். அடிப்படையான மூலக்கருத்தான சிவயோகத்துக்குரிய சைவ சித்தாந்தத்தில் இருந்து வந்த கிரியா யோகம். அதனால்தான் சத்சங்கங்களில் அந்த புத்தக வாசிப்பு நான் செய்யும் போது புதன்கிழமைகளில் ஒரு 4 வசனங்கள் வாச்ச உடனே அந்த 20 நிமிடத்திற்கு தேவையான கருத்தை சைவ சித்தாந்தத்தில் இருந்து சொல்லக்கூடிய அளவிற்கு அந்த சுருக்கம், பாபாஜியின் புத்தக சுருக்கம் அமைந்திருக்கின்றது. இதை நீங்கள் வாயினால் சொல்ல, நீங்கள் செவியினால் கேட்டுவிட்டு செல்வதால் ஒரு பிரயோசனமும் இல்லை. நீங்களும் அதை உணர்வு நிலைக்கு கொண்டு வருவதென்றால் அந்த வாசிப்பு அதன் முறைப்படி நடந்தால்தான் உங்களுடைய ஆன்மீக பயிற்சி எவ்வளவு தூரம் அது முன்னேறுகின்றது என்பதை நீங்கள் அறிய முடியும். ஆகவே அந்த அன்பர் கேட்ட கேள்வியை இன்னும் விளக்கமாக அவர்களுடைய துபாய் சத்சங்கத்தில் பேசப் போகின்றேன் இன்று இரவு. இருப்பினும் எங்களுடைய இந்த சத்சங்கத்திலும் அந்த கேள்வியை கொணர்கின்றேன். ஏனென்றால் அது சாதகர்களுக்கு மிகவும் தேவையான ஒரு விடயம். ஆனால் துபாய் சத்சங்கத்தில் இருந்த அந்த அன்பர் கேட்டபடியால் அதை பற்றி இன்னும் பல விடயங்கள் அங்கு கலைக்கப் போகின்றேன். உங்களுக்கும் அந்த விடயங்கள் வரும். ஆனால் இன்றைய சத்சங்கத்தில் அந்த பாபாஜியின் தெய்வீய குரலை பற்றிய ஆய்வினை அந்த அளவில் வைத்து இந்த சத்சங்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்து இவை எல்லாவற்றிற்கும் நாங்கள் எல்லாவற்றையும் செய்வதற்குரிய காரணமே சாதனை, 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 சாதனை இல்லையென்றால் வேதனை என்றதை மீண்டும் ஞாபகப்படுத்தி உங்கள் எல்லோரையும் கேள்வி பதில்களுக்கு விடை காண்பதற்கு, பாபாஜியுடன் சேர்ந்து விடை காண்பதற்கு அழைத்து செல்கின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் பதினன் சித்தர் நமோ, ஓம் சிவாய நமோ. இப்போது இறைவனையா அணைப்பில் இருக்கின்றீர்கள். இறைவனையா, உங்களுடைய சுருக்கமான கருத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடர்வோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நமோம்,
ஓம் சிவாய நமோம்.
இன்றைய சத்சங்கத்தில் முதலாவது அறிவிற்கும் குணத்திற்கும் உள்ள சம்பந்தத்தை பற்றி மிக சிறப்பாக விளக்கப்பட்டது. அறிவு தொழிற்படும் விதம் சைவ சித்தாந்தத்தில் கூறப்பட்ட மிக சிறந்த கருத்துக்களை பேராசிரியரின் உரையினோடு மூன்று குணங்களையும் என்ன மாதிரி என்ற தத்தையும் மிகவும் சிறப்பாக விளக்கப்பட்டது. எல்லா சாதாரணும் மனத்திலும் மிக தெளிவாக பதிந்தது. மிக பல கருத்துக்கள் சுருக்கமாக விரிவாக இன்றைய சத்சங்கத்தில் கிடைக்க பெற்றது சிறப்பு அம்சம். அது மாத்திரமல்ல, சாத்திரிய குணத்தின் சிறப்பு மற்றது பிரபஞ்ச சக்தி உலகத்தை நோக்கி கூடுதலாக வரும்போது பிரம்ம முகூர்த்தத்தில் நடைபெறுகின்ற சிறப்பு இயல்புகளையும் பற்றியும் சிறப்பாக கூறியிருக்கின்றன. இறுதியாக பாபாஜியின் தெய்வீக குரல், பாபாஜியின் தெய்வீக குரல் ஒவ்வொருவரும் எல்லா சாதாரணம் கட்டாயம் படிக்க வேண்டியதன் தெளிவு, அதன் முக்கியத்துவம், அதில் அடங்கியுள்ள பல கருத்துக்கள். ஒரு மனிதன் பூர்ண மனிதனாக இருக்க வேண்டுமானால் பாபாஜியின் தெய்வீக குரலை பூர்ணமாக படித்தவனாக இருக்க வேண்டும். எனவே பாபாஜியின் தெய்வீக குரலின் மிகப்பெரிய சிறப்புகளை எல்லோரும் உணர்ந்து பாபாஜியின் தெய்வீக குரலை படிக்க வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் சிவாய நம. அப்படியே இணைப்பில் இருங்கள் ரவணையா, மியூட்டில் மற்றவர்களிடம் சென்று வருவோம். கார்த்திகேயன் ஐயா இணைப்பில் இருக்கின்றீர்கள். கார்த்திகேயன் ஐயா, உங்களுடைய சுருக்கத்துடன் இந்த சத்சங்கத்தை தொடருவோம்.
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் கிரியா பாபாஜி நமோம்,
ஓம் சிவாய நம,
ஓம் சிவாய நம.
ஒரு அன்பர் கேட்ட கேள்விக்கு அருமையான பதில பாபாஜி உங்க மூலியமா கொடுத்திருக்காரு. அதுக்கு மட்டும் கொடுக்கல, நம்ம வாழ்க்கையில எப்படி சில விஷயங்கள் நம்மள அறியாத நடக்கிற விஷயங்களையும் அறியற அளவுக்கு ஒரு உந்துதலான விஷயத்தையும் கொடுத்திருக்காரு. அது எல்லாருக்கும் ஏற்படக்கூடிய விஷயம், மாறி மாறி ஏற்படும். அது எனக்கு வராதுன்னு சொல்லுவோம், நமக்கு வரும். இது எனக்கு ஏற்பட்டிருக்கு மூணு நிலையா. அந்த விஷயத்துக்கு நல்ல அழகான பதில கொடுத்தீங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப அறிவுபூர்வமான விஷயம். அதோட மட்டும் இல்ல, இந்த சைவ சித்தாந்தத்துக்கும் கிரியா யோகத்துக்கும் எவ்வளவு தொடர்பு இருக்குன்றது இன்னைக்கு ஒரு அழுத்தமான கருத்தையும் சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு. அதே மாதிரி காலையில நம்ம சாதனா பண்றதுக்கு பிரம்ம முகத்துல பலன் என்ற விஷயத்தையும் சொல்லி, அப்படி முடியாட்டினா பிறர் கிடைக்க வேண்டிய நேரத்திலயாவது செய்யுங்க. நீங்க சொன்ன விஷயத்தையும் வெளிப்படையா சொன்ன விஷயத்தையும் நல்லா அழகா சொன்னீங்க, நல்ல சிறப்பான கருத்து. இது ரெண்டும் தெரிஞ்சிட்ட பிறகு இப்ப நம்ம என்ன முடிவுக்கு வரணும்னா, எப்ப வேணாலும் செய்யலாம் என்ற ஒரு முடிவுக்கு போயிடாம பிரம்ம முகூர்த்தத்திலையும் நம்ம வந்து செய்ய உட்படணும், அதிக அந்த பலனை பெறுறதுக்கு உட்படணும். அதுக்கு ஒரு வைராகியத்தை நம்ம இந்த சத்சங்க மூலியமா நம்ம ஏற்படுத்திக்கணும் என்றதுதான் எனக்கு இன்னைக்கு கிடைச்ச பதில். எனக்கு அது ஒரு பெரிய சிறப்பு. இந்த பிரம்ம முகூர்த்த சாதனா என்றது ஒரு சிறப்பு. முடியாத பட்சத்துல நம்ம விட்டுட்டு கொஞ்சம் தள்ளி செய்யறது தப்பு கிடையாது, ஆனா செய்யாம இருந்துடக்கூடாதுன்றதுக்குதான் அந்த பதில். ஆனா அதையே நம்ம அந்த பதிலே புடிச்சுக்கிட்டு நம்ம செய்யாம இருக்கிறது அவ்வளவு சாலை சிறந்தது இல்லைன்னு சொல்லிட்டு எல்லா மகான்மார்களும் சொல்றாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தம் இல்லையா, சாதாரண சும்மாவது ஏஞ்சி உக்காருன்றாங்க இந்த பிரம்ம முகூர்த்தத்துல, அது ஒரு சிறப்பா இருக்குது. அந்த கருத்தையும் நீங்க ரொம்ப அருமையாக சொன்னீங்க, ரொம்ப சிறப்பு, நல்ல அருமையா இருந்துச்சு. அந்த நீங்க சைவ சித்தாந்தத்துல அந்த ஆசிரியர் சொன்ன விஷயத்த இந்த கிளாஸ்ல நடக்கிற விஷயம் சொல்லக்குள்ள எனக்கு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. இது எல்லா சாதகருக்குள்ளயும் ஏற்படும். இப்ப இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நம்ம எந்த நிலையில இருக்கிறோன்றதுக்கு எந்த கிளாஸ்ல உட்கார்ந்தாலும் நம்மள நம்மளே தெரிஞ்சுக்கும். இது ஒரு பெரிய ஒரு பாபாஜி நமக்கு உணர்த்திய ஒரு விஷயம். ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சிறப்பு. ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நமோ.
ஓம் கிரிய பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. அருமை அருமை, நன்றாக தொகுத்து கொடுத்தீர்கள். அது இன்னும் மக்கள் மனதில் சித்தத்தில் பதியக்கூடிய விதமாக அமைந்திருக்கின்றதை உணர்கின்றேன். பாபாஜியின் அருள், பாபாஜிக்கு நன்றி. ஓம் கிரியா பாபாஜி நமோ, ஓம் சிவாய நம. அப்படியே இணைப்பில் இருங்கள் கார்த்திகேயன் ஐயா, நாங்கள் மற்றவர்களிடமும் சென்று